கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. 17 அத்தியாயம். பொன் ஊஞ்சல். சிதம்பரத்தில் குளக்கரையில் முண்டாசுக்காரன் சொல்லி வந்தவற்றையெல்லாம் வாகீசன் ஒன்று விடாமல் கேட்டுவாறு சற்று நேர மௌனத்தில் ஆழ்ந்திருந்தார். சோழ நாட்டில் மேலும் தங்கியிருந்தால் எந்தவிதமான பலனும் இருக்காது என்னும் முடிவுக்கு அவன் வந்துவிட்டான் போல் தோன்றியது. அவனிடம் காணப்பட்ட கலவரத்தை பயன்படுத்தி கொண்ட முண்டாசுக்காரன் மேலும் அவன் மனத்தில் குழப்பம் ஏற்படும் வகையில்,
நான் ஏதோ சொல்லிவிட்டேன் என்று நீ அப்படியே நம்பிவிட வேண்டாம். உன்னை போன்ற கலைஞர்கள் இவ்வாறு பலன் இல்லாமல் இங்கே இருப்பதைக் கண்டு என் மனம் விரும்பியதால் நான் உள்ளதை சொன்னேன். உனக்கு பிரியம் இருந்தால் நீ என்னோடு வரலாம், ஒன்றும் கட்டாயம் இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் ஏற்படுவது நிச்சயம். சோழ நாட்டில் இன்னும் சிறிது நாட்களில் பெரிய பயங்கர கலவரம் மூளப்போகிறது. நாலாபுறத்தில் இருந்தும் தாக்குதல்கள் ஏற்படப் போகின்றன. பட்டம் இருக்க போகும் உங்கள் சோழ அரசர் இருக்கிறாரே, அவருக்கு ஆட்சி செய்யும் திறமை இல்லை. படைகளை இதுவரையில் பயன்படுத்தவில்லை. படைகளுக்கு தளபதி என்று பலமிக்க ஒருவரையும் போடவில்லை. ஏதோ அவரவர்களுக்கு வேண்டியவர்களாக பார்த்து காரியங்கள் நடந்து வருகின்றன. தஞ்சையில் அரசரும் இறந்து விட்டார். அவர் இருக்கும் வரையில் ராஜதந்திர நடவடிக்கைகளோடு மிகவும் புத்திசாலித்தனமாக நாட்டை ஆட்சி புரிந்து வந்தார். இப்பொழுது அவர் தலை சாய போகிறது என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்த சோழ நாட்டின் விரோதிகள் இப்போது சுறுசுறுப்பாக இயங்கு தொடங்கிவிட்டார்கள். இவற்றையெல்லாம் நான் எதற்காக உன்னிடம் சொல்கின்றேன் என்றால், சோழ நாட்டில் ஏற்படும் குழப்பத்தில் உன்னுடைய கையோ காலோ வெட்டுண்டு போய்விடலாம். கலைஞர்களுக்கு கர முக்கியம். உன்னை போன்ற ஓவியன் கையிழந்த பிறகு என்ன செய்ய முடியும்? அதனால்தான் உன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக நீ இந்த நாட்டை விட்டு வெளியேறலாம். இன்னும் எவ்வளவோ நாடுகள் இருக்கின்றன. கங்க நாட்டிற்கு செல்லலாம், சேர நாட்டிற்கு செல்லலாம், இல்லையென்றால் வடக்கே வேங்கி நாட்டிற்கு கூட நீ சென்று விடலாம் என்று கூறி நிறுத்தினான் முண்டாசுக்காரன். வாகீசன் பரபரப்பான குரலில், ஐயா ஐயா, இப்படியெல்லாம் சொர்க்கத்தை காட்டிவிட்டு உடனே கதவை மூடிவிடாதீர்கள். தங்களை பாண்டிய நாட்டின் முக்கியமான பேர் வழி என்று நான் புரிந்து கொண்டேன். நீங்கள் எல்லாம் கலைஞர்களை ஆதரிக்காவிட்டால் வேறு யார் ஆதரிப்பார்கள்? நான் உங்களுடனேயே வந்துவிடுகின்றேன். என்னை அழைத்து சென்று விடுங்கள். நீங்கள் எப்பொழுது புறப்படுகின்றீர்கள் என்பதை தெரிவித்து விடுங்கள். நான் வரும்போது என்னோடு முதியவரையும் அந்த நடனமணியையும் அழைத்து வருகிறேன் என்றான். முண்டாசுக்காரன் பலமாக தலையை அசைத்து, அதெல்லாம் நடக்காது. உங்கள் ஒருவருக்குத்தான் இடமளிக்க முடியும். நீங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களை எல்லாம் அழைத்து வருவதாக சொன்னால் காரியம் ஒரேடியாக பாழாக வேண்டியதுதான். நான் ஒருவருக்குத்தான் குதிரை ஏற்பாடு செய்திருக்கிறேன் என்றார். வாகீசன் திடுக்கிட்டு, நீங்கள் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அவர்கள் இருவரையும் விட்டுவிட்டு என்னால் வர முடியாது. என்னை பித்து பிடித்தவன் போல் உங்கள் நாட்டிற்கு வர சொல்கிறீர்களா? கலையையும் இழந்து வெறும் நடமாடும் கூடாக அங்கே வந்து உங்களுக்கு பெரும்பாரமாக இருந்து என்ன செய்வது? அதனால் எனக்காக அவர்கள் இருவரையும் அழைத்து வருவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்றான். பிறகு சற்று யோசித்து விட்டு, ஒருவேளை அவர்களுக்கு குதிரை மீதேறி வர தெரியாது என்று சொல்லிவிடுவார்கள். உனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. நாங்கள் மூவரும் நடந்து வருகிறோமே, எங்கே வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லிவிட்டு போனால் போதும். உறையூருக்கு அருகில் வந்து கலந்து கொள்ள வேண்டுமா அல்லது கரூருக்கு அருகில் வந்து சேர வேண்டுமா என்பதை சொல்லிவிடுங்கள் என்றான். அவனுடைய முகத்தில் தெரிந்த ஆவலையும் எப்படியும் தன்னோடு வந்துவிட துடிக்கும் ஆர்வத்தையும் கண்ட முண்டாசுக்காரன், உமக்கிருக்கும் ஆவல் அவர்களுக்கும் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டாமா? அதனால் முதலில் அவர்களிடம் கேட்டு வந்து என்னிடம் சொல்லுங்கள். பிறகு நான் என்னுடைய முடிவை சொல்கிறேன் என்றான். வாகீசன் அந்த இடத்திலிருந்து துள்ளி எழுந்து, இங்கேயே இருங்கள், நான் ஒரு நொடியில் அவர்களிடம் சென்று கேட்டு வருகிறேன் என்று கூறி உடனே முதியவர் இருக்கும் இடம் நோக்கி விரைந்தார். வாகீசன் சென்ற பொழுது முதியவரை காணவில்லை. இன்பவள்ளி மட்டும் தன் கண்களை மூடியவாறு இந்த உலகத்தில் இல்லாமல் வேறொரு புதிய உலகத்தில் சஞ்சரிப்பது போல் தியானித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் இன்பவள்ளி தஞ்சைக்கு செல்வது போலவும் தஞ்சையிலிருந்து மீண்டும் நந்திபுரத்திற்கு சென்று தங்குவது போலவும் அங்கே அரசில் ஆற்றங்கரையின் ஓரத்தில் அமைந்திருந்த அழகிய மண்டபத்தின் பொன் ஊஞ்சலில் அமர்ந்திருப்பது போலவும் கனவு கண்டாள். மெல்ல பொன் ஊஞ்சலில் அமர்ந்து ஆடினாள். மரக்கிளையில் அமர்ந்திருந்த பறவைகள் அவளை பார்த்து சிரித்தன. ஒரு பறவை கேட்டது,
இன்பவள்ளி, தனியே நீ இப்படி ஊஞ்சலில் அமர்ந்து ஆடினால் எங்களுக்கெல்லாம் வருத்தமாக இருக்கிறது. இதோ பார், என்னுடைய பேடை என் அருகே அமர்ந்து காதல் மொழி பேசுவதை நீ கேட்கவில்லையா? அதோ ஆற்றில் தனியாகவா அன்னங்கள் சொல்கின்றன? தோகை விரித்தாடும் மயில் தனது காதலுக்கு நடனத்தை சொல்லிக் கொடுப்பதை நீ பார்க்கவில்லையா? நீ மட்டும் ஏன் இப்படி மாறிவிட்டாய்? உன்னுடைய அந்த பாடலை நான் வேண்டுமானால் பாடட்டுமா? குமரன் வர கூவுவாய் குயிலே என்று அந்த பாட்டை பாடினால் ஒருவேளை உன் இதயம் கவர்ந்தவர் வந்துவிட்டாலும் வந்துவிடலாம். எவ்வளவு நாளைக்குத்தான் நீ இப்படி தனியே இருப்பது? நீ அரசரிடம் இன்று எப்படியும் கேட்டுவிட வேண்டும். கடிமணம் புரிந்து கொள்ள வேண்டும். பட்டத்து ராணியாகாவிட்டாலும் அவரது இதய ராணியாக வேண்டாமா?
அதை கேட்டு இன்பவள்ளியின் உடல் சிலிர்த்தது. அவள் வாய்விட்டு,
ஆமாம், நான் இதய ராணியாகத்தான் போகின்றேன். அவர் வருவார், அவரிடம் நான் இன்று கேட்டு விடுகிறேன்
என்று கூறினாள். அப்பொழுது யாரோவரும் அரவம் கேட்டது. யாரது யாரது? ஆமாம், அவரேதான். இளவரசர்? இல்லை இல்லை, அரசர், சோழ நாட்டின் மாமன்னர்.
பரம்பரை பரம்பரையாக சோழர் குலத்தில் அரியணை அலங்கரிக்கும் வேந்தர். அவர் வந்துவிட்டார். அதோ பொன் ஊஞ்சல் கயிற்றினை பிடித்துக் கொண்டு நிற்கிறார். ஆட்டம் தடைபடுகிறது. ஆனால் மீண்டும் அதே ஊஞ்சல் அசைகிறது. ஊஞ்சல் மேலே மேலே எழுகிறது. அதோ அந்த மரக்கிளியை தாண்டி மேலே செல்கிறது. என்னை பார்த்து கேள்வி கேட்ட குயில் எனக்கு கீழே தான் இருக்கிறது. அதோ நகர்ந்து வருகிறது. வெண்பஞ்சு கூட்டம் அந்த மேகத்தையும் தாண்டி அல்லவா ஊஞ்சல் செல்கிறது. இது எனக்கு மட்டும்தானா இங்கெல்லாம் வரக்கூடிய நிலை ஏற்பட்டது? அவர் இங்கே ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருக்கும் பொழுது நிறுத்தினாரே, அப்பொழுதே அவரையும் அழைத்து வந்திருக்க கூடாதா? பெண்ணை பேதை என்று சொல்கின்றார்களே, அது எவ்வளவு சரியாகிவிட்டது. நான் மட்டும் இன்ப உலகத்திற்கு பறந்து செல்ல ஆசைப்பட்டேன், அவரையும் அல்லவா அழைத்து வந்திருக்க வேண்டும். அவரை அழைக்காமல் வந்துவிட்டேனே ஐயா, எனக்கு பயமாக இருக்கிறது. எனக்கு நட்சத்திர உலகமும் வேண்டாம், சந்திர மண்டலமும் வேண்டாம், பஞ்சு கூட்டமும் வேண்டாம், குளிர்ந்த காற்றும் வேண்டாம். என் உடலில் நல்ல நறுமணம் வீசும் மென் காற்றுபட வேண்டும். என்னை மறுபடியும் மண் உலகத்திற்கே அழைத்து செல். அங்கே பதியுடன் இருந்து என் காலத்தை கழிக்க வேண்டும். அரம்பையர் நடமாடும் தேவலோகம் எனக்கு வேண்டாம். தேவலோக ரம்பை, ஊர்வசி, திலோத்தம்மை நடனம் எனக்கு வேண்டாம். சாதாரண மயில் ஆடும் இயற்கை நடனம் போதும். வற்றாத ஜீவ நதிகளில் ஓடும் தேவலோகத்து நதிகளிலே நான் நீராட விரும்பவில்லை. எனக்கு வழக்கமான அரசிலாறும் பொன்னி நதியும் போதும். என் அருகே அவர் எப்போதும் இருக்கும் பெரும் பாக்கியும் கிடைத்தாலே போதும் என்றெல்லாம் எண்ணினாள். ஊஞ்சலே, என்னை கீழே கொண்டு சென்றுவிடு. பொன் ஊஞ்சலே, என்னை மீண்டும் என் இடத்திற்கே கொண்டு சென்றுவிடு. நீ கொண்டு சென்று விடாவிட்டால் குதித்து விடுவேன். தலைக்கீழாக குதித்து குட்டி கரணம் போட்டு மெல்ல மெல்ல கீழே போய்விடுவேன். ஆனால் நான் மெல்ல குட்டி கரணம் போட்டு அந்தரத்தில் வருவதை பார்த்து அவர் கட்டாயம் தாங்க ஓடோடி வருவார். சாதாரணமானவர் அவர். அவர் கரங்கள் தாம் எத்தகையவை? பலமான கரங்கள் என்றோ? எதிரிகளை போர்க்களத்திலே தோற்றோட செய்த கரங்கள் இல்லையாவை? அகன்ற மார்பினை உடைய கரங்களுக்கு இந்த பூங்கொடியை தாங்குவதற்கு பலமாயிருக்காது. செடிகள் ஆடும் செண்டை பிடிப்பது போல் அவர் என்னை பிடித்து விடமாட்டாரா? அவர் கரங்களிலே தொப்பென்று விழுவதற்கு நான் என்ன பாக்கியம் செய்திருப்பேனோ? அவர் இரு கரங்களால் என்னை தாங்கி அணைத்துக் கொள்வார். அந்த அன்பு கரங்கள் என்னை தாங்குவதற்காக நான் யுக யுகாந்திரங்களாக காத்திருந்தேன். இன்னும் எவ்வளவு நாள் வேண்டுமானாலும் காத்திருப்பேன். இன்னும் மேலே மேலே செல்ல ஆயத்தமாக இருக்கின்றேன். நான் தலைக்கீழாக விழுந்தாலும் கூட பரவாயில்லை. காற்று வெகு தூரம் அடித்துக் கொண்டு சென்று திசை மாறி சென்று அவர் கரங்களிலே விழுந்தாலும் போதும். அவர் கரங்களிலே விழாவிட்டாலும் அவர் பாதங்களிலே விழுவதற்கு அடித்து சென்றால் போதும். ஊஞ்சலே, என்னை அவர் மலர்கரத்திற்கு அழைத்து செல்லாவிட்டாலும் அவருடைய பாதார விந்தங்களில் நான் விழும்படி செய்தால் போதும் என்று ஊஞ்சலை பார்த்து இன்பவள்ளி கூறினாள். கம்பீரமான தோற்றமுடையவர், அகற்ற மார்பை உடையவர், விசாலமான கண்களை உடையவர், செம்பவளங்களை போன்ற ஆதரங்களையும் அதிலே முத்துக்களால் ஆன பல்வரிசையையும் உடைய அழகிய முகமுடையவர். அகன்ற மார்பினையும் அதிலே தவழும் முத்தாரத்தினையும் அவை மீது பட்டும் படாமலும் இருக்கும் வெண்முதுகளினை உடைய அந்த ராஜாதிராஜன் அதோ கரங்களை விரித்து நீற்றியபடி இருக்கிறார். இதோ வந்துவிட்டேன், நெருங்கிவிட்டேன். ஆஹா, ஒரு கணம் மின்னல் போன்ற ஒரு கோடு இன்பவள்ளி அந்த கரங்களிலே தொப்பின்றி விழவில்லை. ஆனால் அன்ன தூவி ஒன்றில் அமர்வது போல் அவள் அமர்ந்தாள். அந்த ஓர் இன்பத்திற்கு இந்த உலகத்தையே அவள் கொடுத்துவிட ஆயத்தமாக இருந்தாள். இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.